بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. غنيتكم مريا سهودر سهودري، السلام عليكم ورحمة الله وبركاته. எமது வளமையான இந்த தொடர் வகுப்பில் நாம் தொடராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில முக்கிய குறிப்புகளை ரஹீக்குல் மக்தூம் என்ற நூலை அடிப்படையாக வைத்து இந்த இடத்திலே நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த தொடரில் நாம் சென்ற வார அமர்வில் அல்லது கடந்த எங்களுடைய வகுப்பில் நாம் கஸ்வத்து ஹைபர் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான அந்த ஹைபர் கோட்டைகளை நபியும் தோழர்களும் சென்று வெற்றி கொண்ட அந்த சம்பவத்துடைய முதல் பகுதியை நாங்கள் படித்தோம். அதிலே நாம் இறுதியாக சொன்ன விடயம், நபி அவர்கள் ஹைபருடைய அந்த கோட்டைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான வழிகளை நபி அவர்கள் தெரிவு செய்து பல வழிகள் அவர்களுக்கு காட்டப்படுகின்றது. அந்த வழிகளுடைய பெயர்களை நபி அவர்கள் கேட்டுவிட்டு அது பொருத்தமற்ற பெயர்கள் என்ற காரணத்தினால் இறுதியாக மர்ஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதை தெரிவு செய்யப்பட்டு அந்த பாதையினூடாக ஹைபரை நோக்கி நபி அவர்களும் தோழர்களும் படையுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பாதையிலே நடந்த ஒரு சில நிகழ்வுகளும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது. சலமத் இப்னுல் அக்வா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவுலே நாங்கள் ஹைபரை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த படையிலே இருந்த ஒருவர் ஆமிர் இப்னுல் அக்வா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பார்த்து, யா ஆமிர் அலா துஸ்மிஉனா மின் ஹுனைஹாதிக், ஆமிரே உங்களுக்கு தெரிந்த கவிதைகள், ஏனால் ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகாக கவிதை பாடக்கூடியவர்களாக கவி பாடக்கூடியவராக இருந்தார். ஆகவே எங்களுடைய இந்த பாதை நீண்ட பயணம் என்ற காரணத்தினால் கொஞ்சம் தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்திலே நாங்கள் எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சில கவிகளை பாடி எங்களை உற்சாகப்படுத்தலாமே என்று கேட்டபொழுது அவர்கள் படிக்க ஆரம்பிக்கின்றார்கள், அல்லாஹும்ம லௌல அன்த மஹ்தைனா வலா தசத்தக்னா வலா சல்லைனா فاغفر فداء لك ما اقتفينا وثبت الاقدام ان لاقينا والقي سكينه علينا انا اذا صيح بنا اتينا وبالصياح اول علينا என்று சொல்லக்கூடிய ஆழமான கருத்துமிக்க வார்த்தைகளை அவர்கள் படிக்கின்றார்கள். இந்த கவி பாடல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்களே, இது வந்து ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதை கட்டி உட்கார்ந்து சிந்தித்து படிப்பதே இது கவிதை கிடையாது. நம்ம படிக்கிற மாதிரி உள்ளதை படிக்கிறதுக்கு இது கவிதை கிடையாது. அதை அல்லாஹு தஆலா ஷாயிர் என்று சொன்னால் இயல்பிலேயே அந்த ஆற்றலை சிலர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது எல்லா மொழியுடையவர்களும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மொழியிலையும் இந்த ஆற்றல் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிலே இருக்கிறாங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் அந்த பாகுபாடு இன்றி சிலர்களுடைய அந்த அவர்களுடைய ட்ரைப் சில கபீலாக்கள் இருக்கின்றது. அவர்கள் அதிலே அதாவது சிறு வயதிலே இருந்து அந்த ஆற்றல் அவர்களுக்கே இருக்கும். ஆகவே இந்த அடிப்படையில் ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படிக்க சொல்லி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட மாத்திரத்திலே உடனடியாக படிக்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், இறைவா அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்தைனா, நீ இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்கோ மாட்டோம். அதே நேரத்தில் வலா தசத்தக்னா வலா சல்லைனா, நாங்கள் தர்மம் கொடுத்து தொழுதிருக்கோ மாட்டோம். ஃபக்ஃபிர் ஃபிதா அல்லக மக்தஃபைனா, நாங்கள் செய்த குற்றங்களை எங்களுக்காக வேண்டி நீ மன்னித்து விடுவாயாக. வசப்பித்தில் அக்தாம இல்லா கைனா, நாளை எதிரிகளை நாங்கள் சந்திக்க நேரிடக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தி விடுவாயாக. வ அல்கியன் சகீனசன் அலைனா, எங்கள் மீது உன்னுடைய அமைதியை எங்களுடைய உள்ளத்திலே நீ போட்டு எங்களை உறுதிப்படுத்தி விடுவாயாக. இன்னா இதா சீஹ பினா அதைனா என்ற ஒரு அறிவிப்பிலையும் அபைனா என்ற ஒரு அறிவிப்பிலையும் வந்திருக்கின்றது. இன்னா இதா சீஹ பினா, நாங்கள் யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் அத்தைனா வந்து விடுவோம், நாங்கள் பின்வாங்கி ஓடக்கூடியவர்கள் அல்ல. அல்லது அபைனா என்று சொன்னால் எங்களை அதாவது தகாத காரியங்களுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்து விடுவோம், வரமாட்டோம். வபிஸ்யாஹி அவ்வளு அலைனா, அந்த எதிரிகள் தான் வீம்பாக எங்களை யுத்தத்துக்காக வேண்டி அழைத்திருக்கின்றார்கள், எங்களுக்காக வேண்டி அவர் எங்களுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள், ஆகவே நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற கருத்துப்பட அழகிய அந்த வார்த்தைகளை கொண்ட கவிதையை பாடுகின்றார்கள். அதிலே ஒரு வார்த்தை வருகின்றது, இதுல வந்து அறிஞர்கள் விளக்கம் கொடுத்து இருக்கின்றார்கள், இறைவா எங்களை மன்னித்து விடுவாயாக. ஃபிதா அல்லக், இப்ப ஃபிதா என்று சொன்னால் பொதுவாக அதாவது நபி அவர்களிடத்திலே சில தோழர்கள் வந்து சொல்வார்கள், ஃபிதா க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இப்ப இந்த வார்த்தையை அல்லாஹுவை முன்னிட்டு சொல்லலாமா என்று கேட்டோம் சொன்னா அல்லாஹுக்கு சொல்ல முடியாது, ஃபிதா அல்லக்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த இடத்துல ஃபிதா என்று சொன்னால் அர்ப்பணமாக என்ற கருத்து கிடையாது. அதாவது எங்களை நரகத்திலே விட்டும் விடுவித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று சொல்வதுதான் இந்த இடத்திலே ஃபிதா என்று சொன்னால். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விடயம், இடத்துல ஃபிதா என்று சொல்லி அல்லாஹுவை பார் சொல்ல முடியாது. இப்ப உதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்திருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த பிரச்சனைக்கு பதிலாக வேறு யாரு இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கலாமே என்று நபியை பொறுத்தவரை சொல்லுவாங்க, ஃபிதா யா ரசூலல்லாஹ், ஃபிதா க அபி வ உம்மி, உங்களுக்கு நேர்ந்த இந்த கஷ்டம் இந்த இடத்துல என்னுடைய தாய் தந்தைக்கு இது நேரிடட்டும், நீங்கள் இதிலே இருந்து தப்பித்துக் கொள்ளலாமே என்ற மாதிரி அந்த அன்பின் காரணமாக தோழர்கள் சொல்வார்கள். அது தடை விதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. என்னன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹுடைய தூதரை ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தோழர்கள் அந்த வார்த்தையை நபி அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹுவை விடுத்து இந்த வார்த்தையை சொல்வது தவறு. ஆனால் இந்த இடத்தில் அதற்கு கருத்து நாங்கள் இப்படி வழங்கிக் கொள்ள வேண்டும், எங்களை எங்களுடைய பாவங்களில் இருந்து விடுவித்து எங்களை மன்னித்து நாளை அந்த எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கால் பாதங்களை நீ பலப்படுத்துவாயாக என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்களுக்கும் இந்த வார்த்தை வந்து ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியது, ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக கேட்கின்றார்கள், மன் ஹாதஸ் ஸாயிக், இந்த படையை இழுத்து செல்லக்கூடிய இந்த அழகாக கவி பாடியவர் யார் என்று கேட்ட நேரத்திலே அங்கே சொல்லப்படுகின்றது, ஆமிர் இப்னுல் அக்வா, ஆமிர் தான் இப்படியாக கவி பாடினார் என்று சொன்ன நேரத்திலே நபியர்கள் சொல்லுகின்றார்கள், யர்ஹமுஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொன்ன நேரத்திலே உடனடியாக அங்கே இருந்த ஒரு தோழர் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வஜபத் யா நபியல்லாஹ் லௌலா அம்தஅதனா பிஹி, அவருக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து கட்டாயமாகிவிட்டது. அப்படின்னு அர்த்தம், நபியவங்க இப்படியான யுத்த களங்களிலே அல்லது யுத்தத்துக்காக வேண்டி தயாராகக்கூடிய நேரங்களில் இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒருவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக அவர் அங்கே ஷஹீதாகுவார் என்பதுதான் அர்த்தம். இப்போ மறைவான அறிவு நபிக்கு இருக்குதான் ஒரு கேள்வி வரும் இல்லை, இதெல்லாம் வஹியுடன் பேசக்கூடியவங்க. ஏன்னா நபியுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நபியுடைய வார்த்தைக்கு ஒரு வகையான உத்தரவாதத்தை கொடுக்கின்றான். அதே அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு ஒருத்தருடைய வார்த்தைக்கும் அந்த உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. சூரத்து நஜ்முடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்ஸிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஆகவே இப்படியான செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் உடனடியாக அந்த வசனத்தை நாங்கள் முன்னிறுத்தித்தான் இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னா நபிக்கு எப்படி இவர் நாளைக்கு மூத்தாகுவார் என்று சொல்றத நபிக்கு சொல்றதுக்கு எந்த தகுதி இருக்குது, என்ன அருகதை இருக்குது? வஹி, வகையுடைய முறைமைகள் வந்து பல முறையில் வரும். வகை நம்ம சொல்ற மாதிரி ஒரு அமைப்புல செட்டப்புல தான் வரணும் என்ற உடனடியாக அல்லாஹு தஆலா நபியுடைய உள்ளத்துல சில உதிப்புகளை போடுவான், அது வகை உதிப்பாக வரும். நபியுடைய உள்ளத்துல சில உதிப்புகளை போடுவான், அது வகை, அதை வார்த்தையாக சொல்லுவார்கள். ஆகவே இது மறைவான விடயம் சார்ந்த ஒரு விடயம். ஆகவே இந்த இடத்துல நபி என்ன சொல்லுகின்றார்கள், யர்ஹமுஹுல்லாஹ். அப்ப தோழர்களுக்கு தெரியும் இந்த இப்படியான கட்டங்கள் நபி அவங்க ஒருத்தரை குறித்து அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அந்த யுத்தத்திலே ஷஹீதாகி விடுவார். அதனால் தோழர்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், இன்னும் இவர் எங்களோட இருக்கணுமே என்ற மாதிரி சொல்லுகின்றார்கள், இன்னும் கொஞ்சம் காலம் இவர் எங்களோட இருந்தா நல்லமே என்று சொன்னார்கள். அப்ப இந்த நேரத்தில் வந்து நம்மளை போல கோழையர்களாக இருந்தா நான் கவி பாடிட்டேன், உங்களை உற்சாகப்படுத்திட்டேன், நீங்க உங்களோட பயணத்தை தொடருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன் சொல்லி திரும்பி போலாம். இல்லை, பின்னால் வரும் எவ்வளவு வேகமாக அந்த யுத்த காலத்திலே அவர்கள் மும்முரமாக யுத்தத்திலே ஈடுபட்டார்கள் என்பதை பின்னால் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவர்களுக்கு இன்னும் ஒரு உறுதியா இல்லையா, நபியுடைய நாவினால் நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று சொல்லப்பட்டு விட்டேன். இது போன்று சில யுத்தங்களை நபியவர்கள் சொன்னார்களா இல்லையா? சில முக்கியமான யுத்தங்களே மோசாவுடைய யுத்தத்திலே நபியவர்கள் கொடியை கொடுத்து விட்டு ஒவ்வொரு படிப்படியாக சொன்னார்கள். ஜாஃபருக்கு கொடுத்து விட்டு ஜாஃபர் கொலை, அதாவது ஷஹீதாக்கப்பட்டால் அப்துல்லாஹிபுன் ரவாஹா ஷஹீதாக்கப்பட்டால் ஜெய்துபுன் ஹாரிசா, இப்படியாக மூன்று பேர்களுடைய பேரை படிப்படியாக சொல்லி இவர் ஷஹீதாக்கப்பட்டார், மற்றவர் ஷஹீதாக்கப்பட்டார், மற்றவர் என்று தளபதிகளை முன்கூட்டியே நபி அவர்கள் மதீனாவில் இருந்து நியமிக்கின்றார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த மூவர்களும் நிச்சயமாக ஷஹீதாக்கப்படுவார்கள். உறுதி வஹி. அப்ப இந்த வார்த்தையும் யாருக்கு? ஆமிர் இப்னுல் அக்வாவுக்கு என்ன வருகின்றது? உறுதியாகிவிட்டது, நான் நாளை யுத்தகலத்திலே ஷஹீதாகப்பட இருக்கின்றேன் என்பது உறுதியாகிவிட்டது. என்ன செய்கின்றார்கள்? அப்படியே தொடர்ந்து அந்த பயணத்தை தொடர்கின்றார்கள். நபி அவர்கள் சஹபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அங்கே ஹைபருக்கு மிக நெருக்கமான இடம், அங்கே அசர தொழுகையை தொழுதுவிட்டு தோழர்களுக்கு பசியாக இருந்தது. அவர்களுடைய அந்த கட்டி சாதனங்கள் எதெல்லாம் அவர்கள் சாப்பாடாக உணவுக்காக எடுத்து வந்திருக்கின்றார்களோ அதெல்லாம் ஒன்று திரட்டுகின்றார்கள். எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அங்கே ஒன்றாக சாப்பிடுவதற்காக அழைத்தால் அங்கே பொரிமா இவைகள் தான் இருந்தது. பெரிய அளவில் உணவு எதுவும் இருக்கவில்லை. அவைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி நபி அவர்கள் சாப்பிட்டு விட்டு வாயை கொப்பளித்துக் கொண்டு அதில் எல்லாம் சில ஃபிக்குடைய சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. உது செய்யாமல் என்ன செய்து விட்டார்கள்? நபி அவர்கள் மகரிபையும் இஷாவையும் தொழுது விடுகின்றார்கள். மகரிபையும் தொழுது, அதற்கு பின்னால் இஷா தொழுகையும் தொழுது விடுகின்றார்கள். ஜம்மு செய்து மகரிபையும் இஷாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விடுகின்றார்கள். இப்படியாக அந்த தொழுகையை தொழுது முடித்துவிட்டு நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஹைபருடைய கோட்டையை நெருங்கக்கூடிய நேரத்தில், ஹைபர் அங்கே தென்படுகின்றது, ஹைபர் கோட்டைகள் முன்னால் தென்படக்கூடிய நிலை வந்ததும் தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், கிஃபு, நீங்கள் கொஞ்சம் நிற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கின்றார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப. இது பொதுவாகவே ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே நாங்கள் நுழையக்கூடிய நேரத்திலே ஓதப்பட வேண்டிய துவா என்று சொல்லி இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப, ஏழு வானங்களுடைய இறைச்சகனே, வமா அதலல், அந்த வானங்கள் நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவைகள், ஏழு வானங்களும் வமா அதலல், அது நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவைகளுடைய இறைச்சகனே, வரப்பல் அரதீன ஸப வமா அக்லல், அதே போன்று ஏழு பூமிகள் அவைகள் தாங்கி நிற்கக்கூடியவைகளுடைய இறைச்சகனே, வரப்ப ஷயாத்தீனி வமா அதலல், ஷைத்தான்கள், அந்த ஷைத்தான்கள் எதையெல்லாம் யாரையெல்லாம் வழிகெடுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஷைத்தான்களுடைய இறைச்சகனே, வரப்பர் ரியாஹி வமா தரைன், காற்றுகளுடைய இறைச்சகனே, அந்த காற்றுகள் எதையெல்லாம் அப்படியே தூவி எரிந்து கொண்டிருக்கின்றதோ வீசிக்கொண்டிருக்கின்றதோ அந்த காற்றுகளுடைய இறைச்சகனே, ஃபஇன்னா நஸ்அலுக கைர ஹாதிஹில் கரியா, இந்த கிராமத்துடைய இந்த ஊருடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கின்றோம், வ கைர அஹ்லிஹா, இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் மக்களுடைய நன்மையை நாங்கள் கேட்கின்றோம், வஹைர மாஃபீஹா, அதில் இருக்கக்கூடிய நன்மையையும் வேண்டுகின்றோம், வநஊது பிக மின் ஷர்ரி ஹாதிஹில் கரியா, இந்த கிராமம் இந்த ஊருடைய தீமையை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம், வ ஷர்ரி அஹ்லிஹா, இந்த கிராமவாசிகளுடைய தீமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம், வ ஷர்ரி மாஃபீஹா, அதில் இருக்கக்கூடிய தீமையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். அக்கதீமு பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பேர்நாமத்தை கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படைக்கு அனுமதி வழங்க அவர்கள் அப்படியே ஹைபரை அண்மித்த வகையிலே அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போய் அந்த இரவுளை அவர்கள் அந்த இடத்திலே தங்கிவிட்டு, பொதுவாகவே நபி அவர்களுடைய வளமை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இரவுளே பயணம் செய்து இரவுளே தங்கிவிட்டு காலையிலே சென்றே அந்த கோட்டைகளை முற்றுகையிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திட்டத்தை கையாண்டு இரவுளே பயணித்து அதிகாலையிலேயே அவர்களை சென்று தாக்க வேண்டும், முற்றுகையிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நபி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஹைபரை நெருங்கியதும் யூதர்களுக்கு தெரியாமல் திடீரென போய் அவர்களை முற்றுகையிட வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருந்தது. இப்பொழுது ஃபஜ்ருடைய தொழுகையை அவர்கள் ஆரம்ப நேரத்திலே, இருள் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப நேரத்திலே ஃபஜ்ருடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு உடனடியாக என்ன செய்கின்றார்கள்? கைபரை நோக்கி அவர்கள் நெருங்குகின்றார்கள். நெருங்கக்கூடிய நேரத்திலே யூதர்களுக்கு தெரியாது, இஸ்லாமிய படை எங்களை முற்றுகையிடுவதற்கு வந்திருக்கின்றதுன்னு தெரியாது. வளமை போன்று அவர்களுடைய விவசாயங்களுக்காக, தொழிலுக்காக வேண்டி அவர்களுடைய அந்த கருவிகளை, விவசாயம் செய்வதற்கான அந்த சாதனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் விவசாய நிலங்களை நோக்கி, என்னால் ஹைபர் வந்து ஒரு செழிப்பான விவசாய நிலம், அந்த விவசாய நிலங்களை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இஸ்லாமிய படை ஹைபரை நோக்கி முன்னேறி வருவதை பார்த்ததும் உடனடியாக சப்தமிடுகின்றார்கள், முஹம்மதுன் வல்லாஹி முஹம்மதுன் வல் ஹமீஸ். யார் வந்திருக்கின்றார்கள்? முகம்மது, முகம்மதுடைய படையும் வந்திருக்கின்றது சொல்லி உடனடியாக ஓட்டம் பிடிக்கின்றார்கள். கோட்டைக்கு வெளியே வந்தவர்கள் மீண்டும் கோட்டைக்குள்ளே நுழைந்து விடுகின்றார்கள். வேகமாக நுழைந்து அங்கே அந்த உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இந்த தகவலை தெரிவிப்பதற்காக வேண்டி ஓடிவிடுகின்றார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் خربت خيبر الله اكبر خربت خيبر انا اذا نزلنا بساحه قوم فساء صباح المنذرين என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வே மிகப்பெரியவன், கைபர் நாசமாகி விட்டது, கைபர் அழிந்து விட்டது, நாங்கள் ஒரு கூட்டத்துடைய இடத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட இவர்களுக்கு முன்னால் எங்களுடைய அழைப்பு போயிருக்கின்றது, அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது, இனியும் அவர்கள் பிடிவாதமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காலை பொழுதே கெட்டதாக, காலை பொழுதே கெட்டதாக போய்விடும் என்று சொன்னால் அவர்களுக்கு தீங்குதான், அவர்களுக்கு அழிவுதான் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த ஹைபருடைய அமைப்பை பொறுத்தவரையில், ஹைபர் வந்து ஒரு விசாலமான இடம், அதிலே பல கோட்டைகள் இருந்தது, பல கோட்டைகள் இருந்தது. அந்த கோட்டைகள் வந்து ஹைபருக்குள்ளே இருந்த கோட்டைகள், முக்கியமான கோட்டைகள் வந்து சுமாராக 8 கோட்டைகள். அந்த 8 கோட்டைகளும் இரண்டு பகுதியிலே இருந்தது, இரண்டு பகுதிகளிலே பிரிந்திருந்தது. ஒரு பகுதியிலே ஹிஸ்னு நாயிம், நாயிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் கொண்ட கோட்டை, அதே போன்று அஸ்ஸாபி இப்னு முஆத், ஹிஸ்ன் அஸ்ஸாபி இப்னு முஆத் என்ற கோட்டை, அடுத்தது ஹிஸ்னு கல்அத் ஸுபைர் என்று சொல்லக்கூடிய கோட்டை, ஹிஸ்னு உபை என்றது, அடுத்தது ஹிஸ்னு நிசார் என்றது. இது ஐந்தும் ஹைபருடைய ஒரு பகுதியிலே இருந்த, அதாவது நஃபா என்று சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்த, நஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியா, அந்த ஏரியாவை சார்ந்த கோட்டைகள் தான் இந்த 5 கோட்டைகளும். அதே போன்றே அதிலே இன்னும் ஒரு பகுதி இருந்தது, அதுல இன்னும் ஒரு பகுதி, அந்த 5 கோட்டைகளும் இரண்டு பகுதியில பிரிந்திருந்தது. எல்லாம் மொத்த 8 கோட்டைகள், அதுல முதல் 5 கோட்டைகளும் இரண்டு பகுதியில பிரிந்திருந்தது. நஃபா என்று சொல்லக்கூடிய பகுதியிலையும், ஷக் என்று சொல்லக்கூடிய பகுதியில. பின்னால அந்த ஒவ்வொரு கோட்டையை நபியவர்களும் தோழர்களும் முற்றுகையிட்டு வெற்றி கொண்ட நிலையை பார்க்கக்கூடிய நேரத்தில் தொடராக ஒவ்வொரு கோட்டையையும் வெற்றி கொண்டதை பார்க்கலாம். ஆகவே இந்த முதல் சொல்லப்பட்ட 5 கோட்டைகளும் இரண்டு பிரிவாக, அதுவும் இரண்டு பிரிவாக இருந்தது. நாயிம், சஅப், அதே போன்றே கல் அத் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய 3 கோட்டைகளும் நஃபா என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த ஏரியாவை சார்ந்ததாகவும், ஹிஸ்னு உபை என்பதும் ஹிஸ்னு நிசார் என்பதும் ஷக் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியா, அதெல்லாம் அந்த சைபரில் இருந்த ஏரியாக்களுடைய பகுதிகளுடைய பெயர்கள், அந்த பகுதியை சார்ந்ததாகவும் இருந்தது. அடுத்த பகுதியில முக்கியமான 3 கோட்டைகள் இருந்தது. ஹிஸ்னுல் வத்தீஹ் என்று சொல்றது, அதே போன்ற ஹிசன் அல் கமூஸ் என்றது. ஹிஸ்னுல் கமூஸ் என்று சொல்றது வந்து பனு நதீர் கோத்திரத்தினர்கள், ஏற்கனவே நாங்கள் படித்தோம், பனு நதீர் கோத்திரத்தினர்கள் ஆரம்பமாக சூரத்துல் ஹஷர்ல அல்லாஹு தாலா சொல்றான் இல்லையா, அல்லாஹு தாலா ஆரம்பமாக என்ன செய்கின்றான், நபி அவர்களின் மூலமாக பனு நதீர் கோத்திரத்தினர்கள் மதீனாவுலே இருந்து ஹைபரை நோக்கி விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே நாங்கள் படித்தோம் இந்த சீரா வகுப்பிலே, தொடர் வகுப்பிலே நாங்கள் படித்தோம், பனு நதீர் கோத்திரத்தினர்கள் நபியுடன் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை முறித்ததன் காரணமாக அவர்கள் ஹைபருக்கு வெளியேற்றப்படுகின்றார்கள், கடத்தப்படுகின்றார்கள். ஆகவே அங்கே சல்லாம் இப்னு அபில் ஹுகைக் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பிள்ளைகளுடைய கோட்டை கொண்டிருந்தது ஹிஸ்னுல் கமூஸ் என்று சொல்லக்கூடிய பெயர். அதே போன்ற ஹிஸ்னுல் வசீஹ் என்று இன்னும் ஒரு கோட்டை இருந்தது, ஹிஸ்னு அஸ் சுலாலிம் அல்லது சலாலிம், ஹிஸ்னு அஸ் சுலாலிம் என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்ட இன்னும் ஒரு கோட்டை இருந்தது. அப்ப இந்த 3 கோட்டை ஒரு பகுதியிலும், அந்த ஏனைய 5 கோட்டைகள் ஒரு பகுதியில் இருந்தது. அந்த 5 கோட்டைகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இது ஹைபருடைய அந்த அமைப்பு அப்படித்தான் இருந்தது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் இருந்தது. இதை தவிர வேறு கோட்டைகளும் இருந்தது, இதை தவிர வேறு கோட்டைகளும் இருந்தது. ஆனால் அந்த கோட்டைகள் எல்லாம் இந்த சொல்லப்பட்ட 7-8 கோட்டைகளுடைய அளவுக்கு பலமானதாக இல்லை என்ற காரணத்தினால வரலாற்று ஆசிரியர்கள் அதை பெருசாக இந்த இடத்திலே அதனுடைய பெயர்களை குறிக்கவில்லை. இப்ப இந்த ஹைபருடைய யுத்தம் நடந்த அந்த செய்தியை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த யுத்தத்தில் பெரும்பாலான பகுதி வந்து முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஐந்து கோட்டைகள்ல, முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஐந்து கோட்டைகள்லையும் முதல் கோட்டைகள்ல தான் அதிகமான யுத்தங்கள் நடந்து அதிலே தான் அவர்கள் தாக்கு பிடிப்பதற்கான வசதியும் அவர்களுக்கு அங்கே இருந்தது. முதல் மூன்று கோட்டைகள்லையும் தான் அதிகமாக யுத்தங்கள் செய்து தாக்குப்பிடிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் உள்ள அதாவது கோட்டைகள் வந்து பொதுவாகவே சரண்டர் ஆகிட்டாங்க. அவங்க தாக்குப்பிடிக்க முடியாமல் என்ன செய்து விட்டார்கள், அந்த கோட்டைகளை நபிக்கும் தோழர்களுக்கும் ஒப்படைத்து விடுகின்றார்கள். சரி, இப்படியாக இஸ்லாமிய படை என்ன செய்கின்றது, முன்னேறி சென்று அவர்களுடைய அந்த படையை வைப்பதற்காக முகாம் இடுவதற்கான இடத்தை நபி அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள். நபி அவர்கள் ஹைபருடைய கோட்டைகளை அண்மித்த ஒரு பகுதியை தெரிவு செய்து அந்த இடத்திலே முகாமிடுவதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். அப்பொழுது ஹுபாப் இப்னுல் முன்சிர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் வருகின்றார்கள். இந்த தோழருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, சில நேரங்கள் பேர்கள் பெரும்பாலும் ஞாபகம் இருக்கிறது இல்ல. இந்த ஹுபாப் இப்னுல் முன்சிர் வந்து ஒரு முக்கியமான நபி தோழர். இவர் வந்து யுத்த தந்திரோபாயத்தில் வந்து மிகவுமே நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு தோழர். இவர் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அரைத ஹாதல் மன்சில் அன்ஸலகஹுல்லாஹ் அம் ஹுவ அர்ரயு ஃபில் ஹர்ப். இது வந்து அல்லாஹ் உங்களுக்கு வஹியின் மூலமாக அறிவித்து கொடுத்த ஒரு இடம் தானா, இந்த இடத்தில் தானா நாங்கள் இறங்க வேண்டும், அல்லது ஒரு யுத்தத்துடைய தந்திரம் என்ற அடிப்படையில் நீங்களாக உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் தெரிவு செய்து கொண்ட இடமா என்று கேட்கின்றார்கள். என் வஹியாக இருந்தால் மாற முடியாது. இதே கேள்வியைத்தான் எங்க கேட்டாங்க பத்ருடைய யுத்தத்தில், இதே சஹாபி தான் கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஹுபாப் இப்னுல் முன்சிர் என்று சொல்லக்கூடிய இதே தோழர் தான் பத்ருடைய யுத்தத்திலே நபி அவங்க என்ன செய்றாங்க, ஒரு இடத்திலே போய் இறங்கின நேரத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வஹியை அடிப்படையாக வைத்து இந்த இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றதா, அம் ஹுவல் ஹர்பு வல் மகீதா, அல்லது ஒரு யுத்தத்துடைய தந்திரம், ஒரு ரை, உங்களுடைய சொந்த கருத்தா இதனு கேட்கின்றார்கள். நபி அவங்க சொன்னாங்க, பல் ஹுவ ரயு வல் ஹர்பு வல் மகீதா என்று சொன்னார்கள். இல்லை, இது வந்து ஒரு யுத்தத்துடைய தந்திரம் அடிப்படையில் எனக்கு பட்ட இடமாக நான் இதை தெரிவு செய்தேன் சொன்னாங்க. அப்ப இதை விட பொருத்தமான இடம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறி சென்றே அவர்கள் தண்ணீர் பெறுவதற்காக வந்த அந்த கிணறுகளை எல்லாம் நாங்கள் அடைத்து விட்டு எங்களுக்கு தண்ணீருக்குரிய ஒரு இடத்தை மாத்திரம் தெரிவு செய்து கொண்டு நாங்கள் அந்த முகாமை அமைத்துக் கொள்வோம் என்று பத்ருடைய போர்க்களத்திலே இதே ஹுபாப் முன்சிர் தான் நபியவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அதே கேள்வியை கேட்கின்றார்கள். பாருங்க, நபி அவங்க என்ன செய்யறாங்க, மனிதன் அடிப்படையில் இப்ப யுத்தம் சார்ந்த இந்த விடயங்கள்ல அனுபவம் இருந்தது, பெரிய தளபதியா இல்லையா, தளபதியாக இருந்தாலும் இப்படியான நுணுக்கமான விடயங்களை நபி அவங்க தவறு விடுவாங்க. இப்படியான அதாவது இந்த விடயங்கள்ல சில இஜ்திஹாதுக்கான வசதியை நபி அவர்கள் தோழர்களுக்கு திறந்து கொடுத்தார்கள். நபி அவங்க உலக விடயங்களை பற்றி சொல்லக்கூடிய என்ன சொன்னாங்க, சில விடயங்களை பற்றி, அதாவது இந்த பட் பண்றது, மரங்களை பட் பண்ணி இந்த பழங்களை அதிகமாக வரவழைப்பதற்காக வேண்டி, கனிகளை அதிகமாக அறுவடை செய்வதற்காக வேண்டி ஈத்த மரங்களை வந்து பட் பண்ணக்கூடிய முறை, மகரந்த சேர்க்கை சொல்லுவோம், இந்த முறையை வந்து நபிட்டு வந்து கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அன்தும் அஜராபி உமூரி துணியாக்கும், நான் மார்க்க விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவேன், உங்களோட உலக விஷயங்கள்ல வந்து என்ன விட நீங்க உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. அது அவங்களுக்கு நபிவங்க என்ன செஞ்சாங்க, அனுமதியை கொடுத்தாங்க. எப்படி சொன்னாங்க, அன்சும் அஜராபி உமூரி துணியாக்கும், உங்களோட துணியா விஷயம் உங்களுக்கு அதிகமா தெரியும், அதுல ஹராம் மோசடி ஏமாற்றம் இல்லாத முறையில் இவைகளை செய்து கொள்ளலாம், அனுமதி கொடுத்தாங்க நபிவங்க, அனுமதி கொடுத்தாங்க. அப்ப இது போன்று இந்த யுத்த களத்திலையும் ஹுபாப் இப்னு முன்சிர் ஏற்கனவே நபிவங்க பத்ருலையும் இவருடைய ஆலோசனை எடுத்தாங்க. அதே ஆலோசனையை வந்து என்ன சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, இந்த இடம் பொருத்தம் கிடையாது, இந்த இடம் பொருத்தம் கிடையாது. என்னன்னு சொன்னால், அந்த கோட்டைகள், அதாவது நஃபா என்று சொல்லக்கூடிய கோட்டை, நஃபா என்று சொல்லக்கூடிய பகுதியில் முக்கியமான அந்த நாயிம் என்று சொல்லக்கூடிய, உபை என்று சொல்லக்கூடிய முக்கியமான கோட்டைகள் இருந்த அந்த பகுதியில், ஆகவே அதை அண்மித்த பகுதியிலே தான் நாங்கள் இப்பொழுது முகாமிடப் போகின்றோம். அப்ப அவர்கள் மேலே இருந்து எங்களை பார்க்கின்றார்கள், எங்களுக்கு அவர்கள் சில சமயத்தில் தெரியாது, அவர்களுடைய அம்பு வீச்சுகள் எங்களை உடனடியாக வந்து தாக்கிவிடும், எங்களுடைய அம்புகள் அவர்களை அடைய மாட்டார். அதே போன்று பூமியும் வந்து செதுப்பானதாக இருக்கின்றது, எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. சமயத்தில் கோட்டைக்கு வெளியே அவர்கள் இறங்கி வந்து தாக்கினார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு செதுப்பு நிலமாக இருக்கின்றது. அதே போன்று பேரீச்ச மரங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது இந்த இடத்துல. இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு
யுத்தம் செய்ய முடியாது,
தாக்கு பிடிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இடத்தை மாற்றிக்கொள்வோம், எங்களுடைய அந்த முகாமிடக்கூடிய இடத்தை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஆலோசனை தான், உங்களுடைய ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி வேறொரு இடத்துக்கு நபி அவர்கள் படையை எடுத்து சென்று அங்கே முகாமிட்டு விடுகின்றார்கள். சரி, இப்பொழுது யுத்தத்துக்காக வேண்டி தயாராகின்றார்கள் தோழர்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழால் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகக்கூடிய நேரத்தில், நாளை யுத்தம் தயாராக வேண்டும் என்று சொன்னால், ஹைபருடைய அந்த இரவுலே, அன்றைய இரவுலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் யுத்தத்துக்காக வேண்டிய முழு தயார் நிலையிலே தூங்குவதற்காக வேண்டி ரோந்து படைகளை எல்லாம் தயார்படுத்தி இரவுலே விழித்திருந்து படையை காப்பதற்கான அந்த ஏற்பாடுகளா இருந்தது. அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு நபி அவர்கள் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்றாங்க, தோழர்களை பார்த்து சொல்றாங்க, நாளை இந்த ஹைபருடைய கோட்டைகளை எல்லாம் வெற்றி கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த படைக்கு பொறுப்பான தளபதியாக ஒரு நபரை நான் தெரிவு செய்து அவருடைய கையிலே ஹைபர் கோட்டைகளை வெற்றி கொள்வதற்கான பொறுப்பை கொடுத்து கொடியை அவருடைய கையிலே ஒப்படைப்பேன். அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? ஃபஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹு அக்பர். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். அதே நேரத்தில் அல்லாஹும் ரசூலும் அந்த மனிதரை நேசிக்கின்றார், அந்த மனிதரை நேசிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நான் நாளைய தினத்திலே தெரிவு செய்ய இருக்கின்றேன். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கின்றது, யஃப்தஹுல்லாஹு அலா யதை, அவருடைய கையிலே தான் இந்த கோட்டைகளுடைய வெற்றியை அல்லாஹு தலை வைத்திருக்கின்றான் என்ற நற்செய்தியை நபி அவங்க சொல்லிவிடுகின்றார்கள். அப்ப இதுல ரெண்டு மெசேஜ் இருக்குது. ஒன்னு என்ன இருக்குது, ஹைபர் கோட்டைகள் நிச்சயமாக வெற்றி கொள்ளப்படும், அதல்ல பிரச்சனை அவர்களுக்கு, கொடி அல்ல பிரச்சனை. யாரு இந்த அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை பெற்றவர்? நாங்கள் அல்லாஹு ரசூலை நேசிக்கின்றோம், ஆனால் அல்லாஹும் ரசூலும் எங்களை நேசிக்கின்றார்களா? அல்லாஹு ரசூலுடைய நேசத்துக்கு நாங்கள் உடந்தையானவர்களா, தகுதியானவர்களா என்பதுதான் ஆகப்பெரிய கேள்வியாக இருந்தது. சில அறிவிப்புகளே வந்திருக்கின்றது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு தலைமைத்துவத்துடைய ஆசை வாழ்க்கையில் எப்பயும் வரல, அன்றைய தினத்தில் என்னுடைய ஆழ்மனதை அது தொட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ். எதற்காக? தலைமைத்துவத்துக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். ஒரு காலம் எப்படி இருந்தார்கள், அல்லாஹுடைய தூதரை கொலை செய்வதற்கு தூதரின் மீது மிக வெறுப்பு கொண்டவர்களாக, இஸ்லாத்தின் மீது மிக வெறுப்பு கொண்ட மனிதராக இருந்த அந்த உமர் எப்படி மாறுகின்றார்கள்? இப்படி ஆசை வைக்கும் அளவுக்கு, இப்படி ஆசை வைக்கும் அளவுக்கு ஹைபருடைய தினத்தின் இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை, நான் தானோ அந்த நபர் என்று ஒவ்வொரு சஹாபாக்களுமே. நபி அவர்களுடைய முறை எப்படி இருந்தது தெரியுமா அவர்களே? நபி அவர்களுடைய உள்ளத்தில் சஹாபாக்களுக்கு என்ன இருந்தது? ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் தனித்தனியான மதிப்பு இருந்தது. அதனால தானே நபி அவங்கள்ட்ட வந்து சில சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அஹப்பு நாசி இலைக், லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுக்கு மிக விருப்பமானவங்க யாருன்னு கேட்டாங்க. கேட்கிற நேரத்தில் எப்படி எதிர்பார்ப்பு இருக்கும்? நான் என்று சொல்வேன், அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட அப்படிதான் பழகினாங்க நபி அவங்க. ஒவ்வொரு தோழர்களையும் எப்படி வச்சாங்க, ஒரே நிலையில தான் வச்சு பழகினாங்க. சில சமயங்கள் நபி அவங்க சொல்லுவாங்க, நீங்க யாரும் தனியாக வந்து யாரை பத்திய கம்ப்ளைனையும் எனக்கு கொடுத்துடாதீங்க, நான் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலே காலையில பால் உள்ளத்துடன், அப்படின்னு சொன்னால் வெண்மையான உள்ளத்தோட எல்லா பேரை பற்றிய நல்லெண்ணத்தோட தான் உங்களை பார்க்கணும்னு நான் விரும்புகின்றேன். அதனால யாரை பத்தியும் தப்பு தப்பா வந்து எங்கள் என்னட்ட முன்கூட்டியே சொல்லிவிடாதீர்கள். இதுல யார் இருக்கிறாங்க? முனாஃபிக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நயவஞ்சகர்கள் என்ற ஒரு கோஸ்டினர்கள் இருக்கிறாங்க, ஈமான்ல பலவீனமானவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா பேரையும் நபியவங்க ஒரே முறையாகத்தான் பார்த்தார்கள். ஆகவே அப்படி கேட்ட நேரத்தில் அந்த சஹாபியுடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருந்திருக்கும்? கேட்டதற்காகவாவது நபியவங்க என்னுடைய பேரை தானே சொல்ல போறாங்க. என்ன சொன்னாங்க? ஆயிஷான்னு சொன்னாங்க, உங்களுக்கு மிகவும் விருப்பமானவங்க யாருன்னு கேட்ட நேரத்தில் ஆயிஷா, ஆயிஷான்னு சொன்னாங்க. சும்மன் அடுத்தபடி யார யாருன்னு கேட்கிறாங்க? கால அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை. லா இலாஹ இல்லல்லாஹ், அபூபக்கர். ஆயிஷாவுடைய தந்தை யாரு? அபூபக்கர். ஆகவே அப்ப நபியுடைய நேசத்தை பெற்றவர் தான் ஹைபருடைய அந்த யுத்தத்தை வழிநடத்துவதற்கான தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர் என்பது அங்கே முடிவு கட்டப்படுகின்றது. இப்பொழுது எல்லா பேரும் எதிர்பார்க்கிறாங்க, நாளைய தினத்தில் எனக்குத்தான் கொடி கிடைக்கும், எனக்குத்தான் பொறுப்பு கிடைக்கும். முக்கியமான தோழர்கள் இருக்காங்க, முக்கியமான தோழர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்பொழுது எல்லா பேரும் பெரிய எதிர்பார்ப்போட அதிகாலையானது நபியிடத்திலே வருகின்றார்கள், நபியிடத்திலே வருகின்றார்கள். எல்லோருடைய எண்ணமும் நான் தான் இதுக்கு தகுதியானவங்க, அப்படித்தான் நபிவங்க டீல் பண்ணினாங்க, உங்களை அப்படித்தான் பழகி இருந்தாங்க நபிவங்க. நபிவங்க கேட்கிறாங்க, ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி எங்கே? நபிவங்க கேட்கிறாங்க, அலி எங்கேன்னு கேட்கின்றார்கள். ஃபகாலு யா ரசூலல்லாஹ் ஹுவ யஷ்தகி ஐனை, அலி வந்து அங்க கேம்ப்ல ஒரு ஓரத்துல தூங்கி கிடக்கிறாரே, அவருடைய அவருக்கு கண் வருத்தமா இருக்கு. வேற பிரச்சனை இப்ப என்ன செய்யறது? நபி அவங்க யாருக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கறதுன்னு முடிவு கட்டி இருந்தாங்களோ அவங்க வந்து நோயாளியா இருக்கிறாங்க, படுத்து கிடக்குறாங்க. இப்ப இவருக்கு எப்படி கொடுக்கறது? நபி அவங்க சொல்றாங்க, ஃபார்சிலோ இலை, ஆளை வரும்படி சொல்லுங்கள், அழைத்து வாருங்கள். நபி அவர்களிடத்துல அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். அழைத்து வந்ததும் பார்த்தா மருமகன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. உடனடியாக நபி அவர்கள் எச்சில் துப்புகின்றார்கள் அலியுடைய கண்ணிலே. சுப்ஹானல்லாஹ், அந்த கண் நோய் உடனடியாக நீங்கி விடுகின்றது. இது நபியுடைய மூஜிஸத், நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த மூஜிஸத். உடனடியாக அந்த கண்ணுடைய நோய் நீங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு, எந்த நோயும் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவங்க குணமடைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி கொடியை கொடுக்கறாங்க, நீங்க தான் அந்த நபர், நீங்க தான் அந்த நபர். தகுதி இருக்குதா இல்லையா சோர்களே? இருக்கின்றது, முழுமையான தகுதி இருக்கின்றது. அலிஹி ரதியல்லாஹு அன்ஹு, ஷியாக்கள் நினைப்பதை போன்று நாங்கள் அந்த அலியை வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் அலியை மாறி நேசிக்கின்றீர்கள். அல்லாஹுடைய தூதரை விட அதிகமாக அலியை நேசித்து அலியை முற்படுத்துகின்றீர்கள், அபூபக்கரை விட அலியை முற்படுத்துகின்றீர்கள். ஆனால் அலிக்கு இந்த தகமையெல்லாம் இருக்கின்றது. ஏன்? இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய லிஸ்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சோர்களே, சிறிய வயதிலே பெரிய அளவு விவரங்கள் இல்லாத சமயத்திலே அபூ தாலிப் தந்தை அந்த புறம் இருக்க உடனடியாக நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்தவர் அல்லவா அலி? எங்கே வளர்ந்தவர்? நபியுடைய வீட்டுக்குள்ளே வஹி இறங்கக்கூடிய அந்த இல்லத்திலே வளர்ந்தவர் அல்லவா அலி? தகுதி இருக்காதா? அவர்களுடைய வரலாறே தனி. சுப்ஹானல்லாஹ், அலிக்கு இந்த தகமை இருந்தது. அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹுவையும் ரசூலையும் நேசித்தவர்கள் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பொழுது நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? கொடியை கொடுத்ததும் அலி இந்த தகமைகளை விட யுத்த களத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னா ஒரு சிறந்த போர் வீரர், அந்த தகமையும் இருக்கின்றது. வெறும் மருமகன் என்பதற்காக வேண்டி இந்த பொறுப்பு கொடுக்கல, ஒரு பெரிய பொறுப்பு. ஹைபர் கோட்டைகளை வெற்றி கொள்வது என்பது பெரிய பொறுப்பு. ஏன்? வெளியே இருந்து கோட்டைக்குள்ள உள்ளவர்களை வெளியே வரவழைத்து யுத்தம் செய்ய வேண்டும், அல்லது உயிரை துச்சமாக மதித்து கோட்டைகளுக்குள்ள என்ன ஏற்பாடு இருக்கின்றது தெரியாது. சிசிடிவி இருந்ததா அன்னைக்கு, ராடார் இருந்ததா? ஒன்றுமில்லை. என்ன உள்ள ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க? பல காலம் அங்கே ஹைபர் கோட்டையில யூதர்கள் வசித்து வந்தாங்க, என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உயிரை துச்சமாக மதித்து கோட்டைகளுக்கு உள்ளே சென்று யுத்தம் செய்யக்கூடிய அந்த பெரிய வீரம் படைத்த, துணிவு படைத்த ஒருவர் தான் இதுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்திலே தான் நபி அவர்கள் அலியை தெரிவு செய்கின்றார்கள். தெரிவு செய்து கொடியை கொடுத்த மாத்திரத்திலே நபி அவர்களுக்கு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் உகாதிலுஹும் ஹத்தா யகூனு மிஸ்லனா. சாப்டர் க்ளோஸ், யோசிக்க தேவையில்ல. உகாதிலுஹும் ஹத்தா யகூனு மிஸ்லனா, எங்களை போல அவர்கள் மாறும் வரைக்கும் நான் சண்டையிடுவேன், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன? எல்லாரையும் முஸ்லீமாக கொண்டு வருவேன், எல்லா பேரையும் முஸ்லிம்களாக எடுத்து வரும் வரைக்கும் நான் யுத்தம் செய்வேன். இப்ப இந்த இடத்துல பலாத்காரமாக இவரை இஸ்லாத்து கலைப்பதா? இல்லை. நபி அவங்க அழகாக சொல்லுகின்றார்கள், அவசரப்படாதீங்களே, அமைதியாக நீங்க செல்ல வேண்டும், அவர்களுடைய முற்றவெளி அவர்களுடைய இடத்திலே போய் நீங்கள் இறங்கும் வரைக்கும் அமைதியாக செல்ல வேண்டும். சென்ற மாத்திரத்திலே அவர்களுடைய சண்டையிடுவதற்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. அவர்களுக்கு ஒரு அவகாசத்தை கொடுப்பதற்கு இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றது. தன்னுடைய கருத்தை தெரிவு செய்வதற்கு சுதந்திரம் இருக்கின்றது. ஸும்மதுஹும் இலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். வ அக்பிருஹும் பிமா யஜிபு அலைஹிம் மின் ஹக்கில்லாஹி ஃபீ,
இந்த இஸ்லாத்திலே அவர்களின் மீது அல்லாஹுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை பற்றி அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமேன். இவர்கள் யாரும் மக்கத்து காவிர்களை போன்று விவரம் அறியாதவர்கள் கிடையாது, சிலை வணங்கிகள் கிடையாது, வேதத்தை மாசற கற்றவர்கள், தௌராத்தை கையிலே வைத்திருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள். மூசாவுடைய சந்ததியினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் அழைக்கப் போகின்றீர்கள். ஆகவே அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். ஃபவல்லாஹி லா யஹ்தி அல்லாஹு பி ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் அன் யகூன லக ஹம்ருன் நஅம். இந்த இடத்திலே தான் அந்த ஹதீஸ் சொல்லப்படுகின்றது, இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது இருக்கின்றதே, அவரை வெட்டி வீழ்த்துவதல்ல, அவரை கொலை செய்வதல்ல, உங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அவருக்கு நேர்வழி காட்டி அவர் ஒரு புது வாழ்க்கையின் பக்கம் திரும்புவது, சத்தியத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் திரும்பும் பாக்கியத்தை பெற்றால் அது உங்களுக்கு சிவப்பு நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விடவும் மேலானது. முதலாவது இலக்கு எதுவாக இருந்தது? யுத்தம் செய்து மக்களை எல்லாம் அடக்கி ஆள்வதல்ல. என்ன குறிக்கோள்? குறிக்கோள் வந்து இந்த சத்தியம் அவர்களை அடைய வேண்டும். அந்த சத்தியத்திலே அவர்கள் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரிந்தது. ஏன்? நபியை பற்றிய விவரம் அவர்களுடைய வேதங்களில் எப்படி சொல்லப்பட்டிருந்தது? அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் எப்படி அறிவார்களோ அந்த அளவுக்கு முழுமையாக நபியுடைய அங்க அடையாளங்கள் எப்படியெல்லாம், இப்படிப்பட்ட முஹம்மத் தான் இறுதி நபி என்ற முழுமையான விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருந்தது அவர்களுடைய வேதங்கள்ல. ஆனாலும் அவர்களிடத்தில் இருந்த ஹசதம் மின் இந்தி அம்புசியும், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பொறாமையின் காரணமாக தங்களுடைய குடும்பத்திலே அந்த குறைசி வம்சத்திலே நபி அவர்கள் பிறக்கவில்லை என்று ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை, சத்தியம் தெரியாம இல்லை. அதனால் தான் அவர்கள் இந்த சத்தியத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு இந்த விளக்கம் எல்லாம் தெரிந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை நீங்கள் நிதானமாக அழையுங்கள். அவர்களை ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி வழங்கிவிட்டான் என்று சொன்னால் அது உங்களுக்கு சிவப்பு நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விடவும் மேலானது. அந்த காலத்தில் சிவப்பு நிற ஒட்டகைன்னு சொன்னா இந்த காலத்தில் இந்த ஓடிபிஎம் என்ன செய்யறது மெர்சிடஸ் மாதிரியான பெருமதி மிக்க வாகனங்கள் போன்றுதான் அந்த காலத்தில் சிவப்பு நிற ஒட்டகங்கள் என்று சொன்னால் அது பயணிப்பதை விடவும், அதை வைத்து அழகு பார்ப்பதற்காக, போட்டி பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்திருந்தார்கள், வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட பெரிய சொத்து தான் சிவப்பு நிற ஒட்டகங்கள். அவைகளை விடவும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவது சிறந்தென்று சொல்லி அவர்களை அனுப்புகின்றார்கள். யூதர்களை பொறுத்தவரையில், அடுத்த பக்கம் யூதர்களை பொறுத்தவரையில், அவங்க அந்த முன்னால் சொல்லப்பட்ட அந்த கோட்டைகளுடைய முக்கியமான கோட்டை நாயிம் என்று சொல்லக்கூடிய கோட்டை தான் முதலாவதாக வெற்றி கொள்ளப்படுகின்றது. அதை எதிர்த்துதான் முதலாவதாக சண்டையிடுகின்றார்கள். அவர்கள் அந்த கோட்டைகளுக்குள்ளே பதுங்கி இருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வேறொரு சந்தர்ப்பத்தில் அந்த பனூ நதிர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா யுகாதிலூனக்கும் இல்லா ஃபீ குரன் முஹஸ்ஸனத்தின் ஔ மின் வராஇ ஜுதுர், லா யுகாதிலூனக்கும் ஜமீஅன், அவங்க கூட்டமாக இருந்து யுத்தம் செய்யறதாக இருந்தாலும் லா யுகாதிலூனக்கும் ஜமீஅன் இல்லா ஃபீ குரன் முஹஸ்ஸனத்தின் ஔ மின் வராஇ ஜுதுர், மதில்களுக்கு பின்னால் பதுங்கி இருந்து அல்லது கோட்டைகளிலே ஒன்றாக இருந்துதான் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். பஸ்ஹும் பைனஹும் ஷதீத் தஹ்ஸபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா, அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இருக்க மாட்டாது. அந்த பனு நதீர்களுடைய செய்தியை பத்தி அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ர்ல நாங்கள் படித்தோம் இந்த வசனங்கள் எல்லாம். ஆகவே அவங்க என்ன செய்யறது, ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் செய்யறதுக்கு வந்தே முதல் கட்டமாக வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா காரணம்? அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களுடைய வண்டவாளங்களை நிறைய சூறாக்களை சொல்லியிருக்கானே, சூரத்து தௌபா எடுத்து பாருங்க. யூதர்கள் யாரண்டு என்ன சொல்லுகின்றான், அவர்கள் வந்து உலக வாழ்க்கையை அளவுக்கு அதிகமாக மோகத்துடன் நேசிப்பார்கள், அளவுக்கு அதிகமாக. ஏன்? மறுமையில் அவர்களுக்கு நரகம் என்பது அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக. இந்த மோசடிகளை, இந்த அநியாயங்களை தெரிந்து தெரிந்து சத்தியத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு மரணித்தால் நமக்கு நரகம் தான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால இனியும் வாழ்றதுக்கு உலகத்தில் ஆசைப்படுவார்கள், உலகத்தில் அதிகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் யூதர்கள். மௌத்தை அவர்கள் அஞ்சுவார்கள், மௌத்தை மிகவுமே வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் யூதர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவர்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கின்றான். ஆகவே இப்ப காவிர் சிலை வணங்கிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய எண்ணம் என்ன, மரணித்தால் மண்ணோட மண்ணா போறது. மக்கத்து காவிர்களுடைய பிரச்சனை தான் இருந்தது, என்ன செய்யறது, மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இல்லை, மௌத்தாகினா மண்ணோட மண்ணா போறது. அதனால அவங்க யுத்தங்களுக்கு முன்னேறி வந்தாங்க, பிரச்சனை இல்ல. மௌத்தாயினா இவர்களுக்கு அதல்ல, இவர்களுக்கு என்ன பயம் இருந்தது, ஈமான் இருக்கின்றது, ஈமான்ல ஒரு பகுதி இருக்குது, மௌத்தாகினா விசாரணை ஒன்று இருக்குது, நம்மளை போல ஈமான் கொண்டிருந்தாங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க தானே. ஹிசாப் இருக்கின்றது, கணக்கு வழக்கு இருக்குது, கணக்கு வழக்கெல்லாம் தீர்க்கப்படும், சுவர்க்கம் நரகம் இருக்குது. அந்த நம்பிக்கை இருந்ததுனால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பொறாமையின் காரணமாக, அதனால் மூத்தை வறுப்பார்கள். மூத்தவர் தான் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, நேருக்கு நேர் யுத்தம் செய்ய வருவாங்களா? யுத்தம் செய்ய வரமாட்டாங்க. ஆகவே அந்த கோட்டைகள்ல பதுங்கி இருந்துதான் அவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள் என்று வேறொரு சந்தர்ப்பத்தை ஒட்டி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். இப்ப இந்த ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த எட்டு கோட்டைகள், ஒரு பகுதியில் இருந்த ஐந்து கோட்டையும் அடுத்தது மூணு கோட்டைகளும், இந்த எட்டு கோட்டைகள்ல முதல் முதலாக முஸ்லிம்கள் சந்தித்த கோட்டை வந்து நாயிம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டை தான். அதுதான் அவர்களுடைய யூதர்களுடைய மிக முக்கியமான பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான கோட்டையாக இருந்தது. அது மிகவுமே பலமாக கட்டி எழுப்பப்பட்டது. அதிலேதான் யூதர்களுடைய முக்கியமான தளபதியாக சொல்லப்படக்கூடிய மர்ஹப் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தலைவன், வசித்து வந்த கோட்டை தான் நாயிம் என்று சொல்லக்கூடிய கோட்டை. அந்த மர்ஹப் என்று சொல்லக்கூடிய தலைவனை பற்றி என்ன சொல்லுகின்றது வரலாறு? அவன் 1000 போராளிகளுக்கு சமமானவன். அவ்வளவு பயங்கர யுத்த தந்திரமும் வீரமும் துணிவும் படைத்த ஒரு போராளி தான் மர்ஹப். அப்ப அவனும் அந்த கோட்டையில தான் இருக்கிறான். இப்பொழுது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள், அந்த கோட்டையை நோக்கி படையை எடுத்து செல்கின்றார்கள். படையை எடுத்து சென்று யூதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள், மறுத்து விடுகின்றார்கள், உடனடியாக மறுத்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் மறுத்தது மாத்திரம் இல்லாம உடனடியாக அலியுடைய படையை, அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட இருக்கக்கூடிய அந்த படையை எதிர்த்து தாக்குவதற்காக முன்வருகின்றார்கள். அதிலே முதல் வரிசையில் யார்? மர்ஹப் வந்து விடுகின்றான். மர்ஹப் வந்துட்டான்னு சொன்னால், ஏன் இவங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியும், மர்ஹப் என்று சொன்னாலே அவன் ஒரு பயங்கரமான ஒரு வீரன். அவன் பெருமையோட அகங்காரத்துடன் மல்யுத்தம் செய்வதற்காக வேண்டி, அப்படித்தான் யுத்தத்துடைய முறை அப்படித்தான் இருந்தது. ஆரம்ப காலத்தில் யுத்தத்தில் வந்து ஆரம்ப கட்டத்தில் மல்யுத்தம், இரண்டு தரப்புல இருந்து ஒருத்தரே முன் வந்து என்ன செய்வார்கள், மல்யுத்தம் நடக்கும். அதற்கு பின்னால் தான் இரு படையினர்களும் ஒன்றுக்கொன்றே கலந்து கொள்வார்கள். அப்ப மல்யுத்தம் செய்வதற்காக வேண்டி அவன் முன் வந்து யாராவது என்னோட தாக்கு பிடிக்கலாமாண்டு சத்தமிடுகின்றான். அப்பொழுது சலமத் பின் அக்வா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், மல்யுத்தம் பிடிப்பதற்காக வேண்டி தோழர்கள் அங்கே அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய சாச்சா ஆமீர் தான் ஒளி வருகின்றார்கள். யாரா அந்த ஆமீர்? அங்கே கவிதை பாடியவர், ஆமீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் வருகின்றார்கள். அவன் என்ன செய்கின்றான், வாளை உருவியவனாக அகங்காரத்துடன் ஒரு கவிதை பாடிக்கொண்டுதான் வருகின்றான். என்ன சொல்கின்றான், கத அலிமத் கைபரு அன்னி மர்ஹபு ஷாகி சிலாஹி பதலுன் முஜர்ரபு இதல் ஹுரூபு அக்பலத் தலஹபு. என்ன சொல்கின்றான், முழு ஹைபர் வாசிகளுக்கும் தெரியும் நான் தான் மர்ஹப், நான் தான் மர்ஹப் என்றத முழு ஹைபர் வாசிகளும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஷாகி சிலாஹி பதலுன் முஜர்ரபு, பயிற்றுவிக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆயுதம் தாங்கி போரிடக்கூடிய ஒரு வீரன். யுத்தம் உக்கிரமான நிலையை அடைந்தால் என்னுடைய வீரத்தை பார்க்கலாம் என்று சொல்லிய அந்த பெருமை வார்த்தைகளை சொன்னவனாக களத்திலே மல்யுத்தம் செய்வதற்காக வேண்டி இஸ்லாமிய படையிலே இருந்து மக்களை அழைக்கின்றான். அப்பொழுது ஆமீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்வந்தவராக என்ன சொல்கின்றார்கள், கத அலிமத் ஹைபரு அன்னி ஆமீரு, ஹைபருக்கு தெரியும் நான் தான் ஆமீர். எது சொல்கின்றார்கள், நான் தான் ஆமீர். ஷாகி சிலாஹி பதலுன் முகாமிரு, ஷாகி சிலாஹி பதலுன் முகாமிரு, உயிரையெல்லாம் துச்சமாக வைத்து உயிரையெல்லாம் கணக்கெடுக்காமல் களத்திலே குவித்து யுத்தம் செய்யக்கூடிய வீரம் படைத்தவன் தான் நான். ஒரு கணம் பிடித்து பார்ப்போம், ஒரு கணம் தாக்கு பிடித்து பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் முன்வருகின்றார்கள். முன் வந்ததும் கை முந்துவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். பொதுவாக தெரியும் இந்த சமயத்தில் யாருடைய கை முந்துகின்றதோ அந்த நேரத்தில் நுணுக்கமாக துணிவாக எந்த இடத்துல எப்படி ஏன் கவச ஆடைகள் அணிந்திருப்பார்கள், அதே நேரத்தில் அவர்களிடத்தில் என்ன இருக்கும், கேடயம் இருக்கும். அந்த கேடயங்களை மறைத்து அந்த கவச ஆடைகளுக்கு இடையில குறிப்பான இடங்களை குறிவைத்துத்தான் அந்த அம்புகள் வீசப்படும். ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்ட நிலைமையை பார்த்தோமா இல்லையா, வஹ்ஷி அந்த கவச ஆடைகளுக்கு இடையில சரியாக குறிவைத்து அந்த இடத்தை எடுத்து தாக்குறது, அதெல்லாம் அதான் நுணுக்கம். மறைஞ்சிருந்து இப்ப மாதிரி என்ன செய்யறது, மேலாள குணத்தை ஆயுதத்துக்கு ஆயுதங்க, அதாவது பொம்பு போட்டு போறதெல்லாம் யுத்தம் அந்த காலத்தில். அதுக்கென்று பயிற்றுவிக்கப்பட்டது. யுத்தத்துக்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் அரபிகள் அந்த காலத்தில். ஆகவே நுணுக்கமாக எந்த இடத்துக்கு அடித்தால் அல்லது எந்த இடத்தை விட்டினால் அவனுடைய கதை முடிந்துவிடும் என்பது நுணுக்கமாக கவனிக்கணும். இப்படியாக இருவர்களும் வாள்வெட்டுக்கள் அங்கே பரிமாறப்படுகின்றது. பரிமாறப்பட்ட நேரத்திலே மர்ஹபுடைய வாள்வீச்சு, அவன் பெரிய வீரன், மர்ஹபுடைய வாள்வீச்சு வந்து யாருடைய, ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கேடயத்தை அப்படியே அறுத்து விடுகின்றது. கேடயத்தை அறுக்கிற அளவுக்கு கூறிய வாள், அந்த கேடயத்தை அப்படியே அறுத்து அது அப்படியே அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், பணிந்து விடுகின்றார்கள். கேடயத்தோடு அப்படியே கீழே போய் விடுகின்றார்கள். கீழே போறதோட என்ன செய்கின்றார்கள், இவங்க முயற்சி பண்ணுகின்றார்கள், உடனடியாக அவனுடைய காலை வெட்டி விடுவோம், கீழால சென்று அவன் ஏறி இருக்கக்கூடிய குதிரையுடைய காலை அல்லது அவனுடைய காலை வெட்டி விடுவோம் என்று சொல்லி வாளை வீசுகின்றார்கள். ஆனால் அது மாறி அந்த வாள் குட்டையாக இருந்ததனால் தன்னுடைய காலிலே பட்டு ரத்தம் பீரிட்டு வர அவர்கள் அந்த காயத்தினால் ஷஹீதாகி விடுகின்றார்கள். இப்பொழுது வேற பிரச்சனை, தற்கொலை மாறி இருக்கிறதா இல்லையா, வெளித்தோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னேன். இப்ப தோழர்கள் சிலர்கள் பேசிக்கொள்ள போகிறார்கள், என்ன செய்யறதே, ஆமிர் என்ன செஞ்சு கொண்டாரே, தற்கொலை செய்து கொண்டார் விவரம் தெரியாமல். அப்பொழுது நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், இரண்டு விரல்களையும் ஒன்று சேர்த்து சொல்லுகின்றார்கள், அவருக்கு இரண்டு கூலி இருக்கின்றது. இன்னஹுல ஜாஹிதுன் முஜாஹித், தியாகம் செய்த ஒரு தியாகி, மிகப்பெரிய தியாகம் செய்த ஒரு தியாகி. கல்ல அரபியுன் மஷாபிஹா மிஸ்லஹு, இவ்வளவு பெரிய வீரத்துடன் முன்னேறி சென்றவர்கள் அரபிகளிலே சொற்பமானவர்கள் தான். இப்படி வீரம் படைத்தவர்கள் அரபியர்களே சொற்பமானவர்கள் என்று சொல்லி அந்த சந்தேகத்துக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வைத்துறாங்க. ஏன் சந்தேகம் தானே இது, ஏன் தன்னுடைய வாளினாலே தன்னை கொலை செய்து கொண்டவங்க மாதிரி ஒரு கதை அங்கே பரவ உடனடியாக நபி அவர்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுன்னாங்க. இல்லை, அவருக்கு ரெண்டு கூலி இருக்கு, அவருக்கு ரெண்டு கூலி இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு போராளி. ஏற்கனவே நபி அவர்கள் யாருக்காக, ஆமிருக்காக வேண்டி ரஹமத்து வேண்டி துவா செய்து விட்டார்கள். அந்த துவா இங்கே நிறைவேறி விட்டதா இல்லையா, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விடுகின்றார்கள். அதற்கு பின்னால மீண்டும் அதே வார்த்தையை சொல்லிக் கொண்டு வாளை உருவுகின்றான். யாரு, மர்ஹப் கத் அலிமத் கைபரு அன்னி மர்ஹபு ஷாகிஸ் சிலாஹி பதலுன் முஜர்ரபு என்று சொல்லக்கூடிய அதே வார்த்தைகளை சொல்லி வாளை உருவுகின்றான். அப்பொழுது யார் முன் வந்திருப்பார், அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. அலி வருகின்றார்கள், என்ன சொல்லிக் கொண்டு வர்றாங்க, அனல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா, நான் யார் தெரியுமா, நீ மர்ஹபா இருந்தால், அனல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா, என்னுடைய தாய் எனக்கு சிங்கம் என்று பேர் வச்சிருக்கு. ஹைதரன் சொல்ற சியாக்கள் இந்த பேரை அடிக்கடி பாய்ப்பாங்க, சியாக்கள் ஹைதரான்னு சொல்லக்கூடிய பேரை அடிக்கடி பாய்ப்பாங்க. ஏன், அந்த வீரத்துடைய பேர், அனல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா கலைசி காபாத்தின் கரீஹில் மந்தரா, நான் எப்படி காடுகளில் பாய்ந்து தெரியக்கூடிய சிங்கக்குட்டியை போன்றேன், வேட்டை பிராணிகளை பிடிக்கக்கூடிய அந்த நிலைமை வந்தால் என்னுடைய தோற்றமே வெறுப்பானதாக தான் இருக்கும், யாராலும் பார்க்க முடியாத தோற்றத்தை கொண்டிருக்கும். கவிதையுடைய மீனிங், உஃபீஹிம் பிஸ்ஸாஹி கைலசந்தரா, இன்றைய தினத்தில் குத்துகளினால மர என்ன செய்யறது அளந்து கொடுக்கிறது இல்ல, இன்றைக்கு வந்து அம்புகளினால் அளக்கக்கூடிய நாள், ஆயுதங்களால தான் இன்றைக்கு அளந்து கொடுக்கிறது. எதை கொடுக்கிறது, அளந்து கொடுக்கிறது கொத்துகளால அல்ல, இன்றைய தினத்தில் அம்புகளால நான் அளந்து கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி வேகமாக பாய்கின்றார்கள். பாய்ந்ததும் மர்ஹபுடைய கதையை முடித்து விடுகின்றார்கள். அலியிலிருந்து பலமா, அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மர்ஹபை கொலை செய்து விடுகின்றார்கள். ஆயிரம் போராளிகளுக்கு சமமான மர்ஹப் தலைவன் கொலை செய்யப்பட்டு விடுகின்றான். அதோடைய அந்த கோட்டை என்ன செய்யறாங்க, அதுக்கு பின்னால் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாது, கோழையர்கள் தானே, என்ன செய்து விடுகின்றார்கள், அந்த கோட்டை அப்படியே இவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது, இவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. இப்பொழுது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்க அவர்களுடைய கோட்டையை நெருங்கக்கூடிய நேரத்திலே ஒரு யூதன் அங்கே இருந்து பார்த்து கேட்கின்றான், மன் அன்ட், நீங்கள் யார், அப்பொழுது சொல்கின்றார்கள், அன அலி இப்னு அபி தாலிப், நான் தான் அலி, நான் தான் அலி என்று சொல்கின்றார்கள். அலி என்று சொன்னாலே அர்த்தம் என்ன, மீனிங் உயர்ந்தவர் என்ற அர்த்தம். அப்போது யூதன் சொல்கின்றான், அலௌதும் وما انزل على موسى علوتم உங்களுக்கு தான் வெற்றி, அலி தானே உங்க பேரு, علوتم நீங்க உயர்ந்து விட்டீர்கள், وما انزل على موسى மூசாவின் மீது இறக்கப்பட்ட, ஏனா குர்ஆன் நம்புறது இல்ல இவங்க, மூசாவின் மீது இறக்கப்பட்ட தௌராத்தின் மீது சத்தியமாக, தௌராத்தின் மீது சத்தியமாக, ஏனா அவங்க வேதத்தை வச்சு தான் சத்தியம் பண்ணுவாங்க, தௌராத்தின் மீது சத்தியமாக என்ன செய்யறதே, நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்லி அவர்கள் அந்த யூதனும் சொல்லிவிட்டான். அதுக்கு பின்னால அந்த மர்ஹபுடைய சகோதரன் யாசிர், மர்ஹபுடைய சகோதரன் யாசிரும் வருகின்றான். அவனு சொல்லிக்கொண்டு வருகின்றான், யார் என்னோட தாக்குப்பிடிக்க வர்றது, என்ன எதிர்த்து போரிட வர்றதுன்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அங்கே யார் ஜுபைர் ரதியல்லாஹு தாலான்வர்கள் முன் வருகின்றார்கள். ஜுபைர் முன் வரக்கூடிய நேரத்திலே சஃபியா ரதியல்லாஹு தாலான், சஃபியா வந்து யாரே ஜுபைருடைய தாய், சஃபியா சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, யக்துலு இப்னி, இவன் வர்ற வரத்தை பார்த்துன்னு சொன்னா இந்த யாசிர் என்னுடைய மகனை கொலை செஞ்சிருவா போல பயமா இருக்குது. பெண்கள் தானே. அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், பல் இப்னு கயக்துலுஹு, இல்லை ஜுபைர் தான் அவனை கொலை செய்வான், ஜுபைர் தான் அவனை கொலை செய்வார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே ஜுபைர் ரதியல்லாஹு தாலான் வந்து அந்த யாசிரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். அதோட கொஞ்சம் யுத்தத்துக்கு பின்னாலே அந்த கோட்டை இவர்களுடைய பொறுப்புக்கு கீழே வருகின்றது, கோட்டை இவர்களுடைய பொறுப்புக்கு கீழே வருகின்றது. அந்த கோட்டை இவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். கோட்டையை கைப்பற்றதோட அவர்கள் அந்த கோட்டைகளில் இருந்து ஓட ஆரம்பிக்கின்றார்கள். மீதியுள்ளவர்கள் எஞ்சியிருக்கக்கூடியவர்கள் கோட்டையிலிருந்து, ஏன் அடுத்தடுத்ததாகத்தான் இருந்தது, அதுல இருந்து ஓடி அஸ்ஸாபிபுன் ஹிஸ்னு ஸ்தாபிபுன் முஆத் என்று சொல்லக்கூடிய அடுத்த கோட்டையை நோக்கி அவர்கள் ஓட்டம் பிடித்து அங்கே சென்று பதுங்கிக் கொள்கின்றார்கள். இதுவும் இந்த இரண்டாவது கோட்டை, அந்த முன்னால் சொல்லப்பட்ட ஐந்து கோட்டைகள்ல முதலாவது நாயிம், அடுத்தது ஹிசன் அஸ்ஸாபிபுன் முஆத் என்று சொல்லக்கூடிய கோட்டை, இதுவும் வந்து ஒரு பலமான கோட்டையாக இருந்தது. இதுவும் நாயிமுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் கட்ட ஒரு பலமான கோட்டையாகத்தான் இது கருதப்பட்டது. இந்த கோட்டையை தாக்குவதற்காக வேண்டி ஹுபாபிபுன் முன்தர் அன்சாரி தோழர் அந்த நபி அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன ஹுபாபிபுன் முன்தர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் அந்த கோட்டையை தாக்குவதற்காக வேண்டி படை அனுப்பப்படுகின்றது. அவர்களிடத்திலேயும் இஸ்லாத்தை இதே போன்று முன்வைத்து ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், அவர்கள் மறுக்க மூன்று நாட்கள் அவர்களை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். ஹுபாபுடைய படை வந்து மூன்று நாட்கள் இந்த கோட்டையை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். மூன்று நாட்கள் முற்றுகையிட்டும் எந்த பலனும் இல்லை, அவர்கள் வெளியேறவும் இல்லை, இவர்களுக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்காக வேண்டி, இந்த படையினர்களுக்காக வேண்டி ஒரு துவா செய்கின்றார்கள். இந்த கோட்டை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்கின்றார்கள். இப்னு இஸ்ஹாக்ல இந்த செய்தி வருகின்றது. பனு சஹம், அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த பனு சஹம் குடும்பத்தினர்கள் நபியிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, லக்கத் ஜஹிதுனா வமா பை ஐதீனா மின் ஷை, எங்களிடத்தில் இனி இந்த கோட்டையை முற்றுகையிட்டுக் கொள்ள முடியாது, எங்களுக்கு நாங்கள் பலவீனர்களாகி விட்டோம், சாப்பிடுவது கொண்டுமே இல்லை, மிகவுமே கஷ்டமாக இருக்கின்றது என்று சொன்ன மாத்திரத்திலே நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக கத் அரஃப்த ஹாலஹும், இறைவா இவர்களுடைய நிலைமையை நீ அறிந்திருக்கின்றாய், வஅன் லைஸத் பிஹிம் குவ்வா, அவர்களுடைய பலம் அப்படியே குன்றி கொண்டு போகின்றது பசி பட்டினியின் காரணமாக, வஅன் லைஸ பியதி ஷைஉன் உதீஹிம் இயா, அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னுடைய கையிலே ஒன்றுமே இல்லை, ஃபஸ்தஹ் அலைஹிம் அஅதம ஹுஸூனிஹா அன்ஹும் கனாஆ, இந்த ஹைபருடைய கோட்டைகளிலே பலமான இந்த கோட்டையை இவர்களுக்கு நீ வெற்றியாக கொடுத்து விடுவாயாக, கனிமத்தாக கொடுத்து விடுவாயாக, வாக்சரஹா தஆமன் வவதகா, இதுல வந்து நிறைய கொழுப்புகள் அதே போன்றே சீஸ்கள் இன்னும் உணவுப் பொருட்கள் இருக்கின்றது, நிறைய உணவுப் பொருட்கள் நிறைந்த இந்த கோட்டையை இவர்களுக்கு வெற்றி கொள்ளும்படி நீ செய்து உதவி செய்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் துவா கேட்க என்ன செய்கின்றார்கள், அந்த கோட்டை அப்படியே ஹிஸ்னு ஸாபிபுன் முஆத் என்று சொல்லக்கூடிய கோட்டை வெற்றி கொள்ளப்படுகின்றது. சரி, இதற்கு பின்னால் அடுத்த கோட்டை, இதற்கு பின்னால் இப்ப இந்த கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதும், இந்த கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதும் வளமை போன்று அவர்கள் அடுத்த கோட்டை ஹல் அசு ஜுபைரை நோக்கி ஓட்டம் பிடிக்கின்றார்கள். இப்ப இரண்டு கோட்டை இவர்கள் இருந்து தப்பிவிட்டது. அப்ப ஒவ்வொரு கோட்டையையும் இவர்கள் கைப்பற்றக்கூடிய நேரத்திலே படையில முக்கியமானவர்களை வைத்து அந்த கோட்டைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். பாதுகாப்பு அந்த துருப்புகளை போட்டு பாதுகாப்பை வளப்படுத்திவிட்டு அடுத்த கோட்டையை நோக்கி நகர்வார்கள். இப்ப இதுக்கு முன்னால் இவர்கள் பசியின் காரணமாக, அந்த கோட்டையை வெற்றி கொள்வதற்கு முன்னால் பசியின் காரணமாக கழுதைகளை கூட அறுத்து சாப்பிடுவதற்கு தயாராகி விடுகின்றார்கள். அந்த அஸ்லம் கோத்திரத்தினர்கள் அந்த கோட்டையை வெற்றி கொள்வதற்காக அனுப்பப்பட்ட படையினர்கள் கழுதைய சாப்பிடுவதற்கு தயாராகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், கழுதை இறைச்சி சாப்பிடக்கூடாது என்ற தடை அப்பொழுதுதான் வந்தது. அப்பொழுதுதான் வந்ததே கழுதை இறைச்சி சாப்பிடுவதற்கான தடை. இதெல்லாம் கூடிய சட்டங்கள், அதாவது யுத்தங்கள்ல வந்து பல யுத்தங்கள் நாங்கள் படித்தோம். யுத்தங்களுடைய கட்டங்கள்ல யுத்தங்கள்ல முக்கியமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் முக்கியமான சில ஃபிக்ஹு சார்ந்த மார்க்க சட்டங்கள் அங்கே இடம்பெறும். அந்த அடிப்படையில் இந்த மசாலாவும் கழுதை இறைச்சி சாப்பிட முடியாது என்ற சட்டமும் இந்த யுத்தத்திலே தான் வந்தது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து கல்அத்து ஜுபைரை நோக்கி அவர்கள் ஓடிவிடுகின்றார்கள், பதுங்கி ஓடி ஒளிந்து விடுகின்றார்கள் ஜுபைர் கோட்டையை நோக்கி. அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு கோட்டையாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு மலை உச்சில இருந்தது. மலை உச்சில இருந்தது காலாட்படைகளுக்கோ அல்லது வந்து இந்த அதாவது ஒட்டக படைகளுக்கோ அந்த கோட்டையை நெருங்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் உயரமான இடத்தில் இருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாகவே அந்த பொறுப்பை எடுக்கின்றார்கள். தாமாகவே அந்த பொறுப்பை எடுத்து அந்த கோட்டையை முற்றுகையிடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் படையை எடுத்து முன்னேறி செல்லுகின்றார்கள். மூன்று நாட்கள் அந்த கோட்டையை முற்றுகையிடுகின்றார்கள். அந்த கோட்டையும் மூன்று நாட்கள் முற்றுகையிடக்கூடிய நேரத்தில் யூதர்களில் இருந்தே ஒரு மனிதன் வந்து சொல்லிவிடுகின்றான் நபியிடத்திலே, யா அபுல் காசிம், அல்லாஹ்வுடைய தூதரே அழைக்க மாட்டார்களே, யா அபுல் காசிம், அபுல் காசிமே, இன்னக்க லவ் அகம்த ஷஹ்ரன் மா பாலோ, நீங்கள் ஒரு மாதம் தான் இந்த கோட்டையை ஜுபைர் என்று சொல்லக்கூடிய இந்த பலமான கோட்டையை முற்றுகையிட்டாலும் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர்களிடத்தில் தாராளமான உணவு அதற்குள்ளே அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வெளியே என்ன இருக்கின்றது, நீரூட்டுகள் இருக்கின்றது. இரவு நேரங்களில் வந்து தேவையான நீரை அவர்கள் இறைத்து சென்று விடுகின்றார்கள். ஆகவே அந்த நீரூட்டுகளை நீங்கள் அவர்கள் வராதபடி தடை செய்யாத வரைக்கும், யூதர்களே ஒருத்தர் தான் இந்த ஆலோசனை சொல்றான், தடை செய்யாத வரைக்கும் நீங்கள் ஒரு மாதம் தான் இருந்தாலும் நீங்கள் தான் தோற்கடிக்கப்படுவீர்களே தவிர அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரமாட்டாது என்று ஒரு கருத்தை சொன்னதன் நபி அவர்கள் சிந்தித்து பார்க்கின்றார்கள். உடனடியாக அந்த முடிவை எடுத்து அவர்களுக்கு அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு நபி அவர்கள் தடை விதித்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் யுத்தம் தயாராகின்றது. அதற்கு பின்னால் தான் யுத்தத்துக்கு அவர்கள் தயாராகி யுத்தத்தில் வந்து கடுமையான மும்முரமான யுத்தம் அவர்கள் கோட்டைக்கு வெளியே வந்து யுத்தம் செய்கின்றார்கள். மும்முரமான யுத்தத்திலே யூதர்களே 10 பேர்களும் அதே போன்று சஹாபாக்களுடைய தரப்பிலே ஒரு சில தோழர்களும் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் அந்த கோட்டையையும் வெற்றி கொள்ளுகின்றார்கள். கல் அத்து ஜுபைர் என்று சொல்லக்கூடிய கோட்டையும் வெற்றி கொள்ளுகின்றார்கள். அதற்கு பின்னால் அடுத்த கோட்டை தான் கல் அத்து உபை. கல் அத்து உபை என்று சொல்லக்கூடிய கோட்டை, நான்காவது கோட்டை. அதை நோக்கி நகர்கின்றார்கள். அதை நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் அங்கே யூதர்கள் இருந்த முக்கியமான இரண்டு வீரர்கள் மல்யுத்தத்துக்காக வேண்டி யாரை அழைக்கின்றார்கள், இஸ்லாமிய படையினர்களை அழைக்கின்றார்கள். அங்கே அந்த வீரர்களோட யுத்தம் செய்வதற்காக முன்னேறி சென்றவர் யார் என்று கேட்டால், முக்கியமான நபித்தோழர் அபு துஜானா சிமாக் இப்னு ஹரஷா அவர்கள் சாஹிபுல் இஸாபத்தில் ஹம்ரா, சிவப்பு தலப்பாகி உடையவர் சொல்லி யுத்த களத்திலே போற்றப்படக்கூடிய தோழர் தான் அபு துஜானா. அவர்கள் சென்று வேகமாகவே என்ன செய்து விடுகின்றார்கள், அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து படையையும் எடுத்து சென்று மல்யுத்தம் செய்வதற்காக வேண்டி அழைத்த இருவர்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டதும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பொதுவாக அப்படித்தான் இருந்தது. மல்யுத்தத்தில் ஆரம்ப கட்டத்திலே தோட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனமுடைந்து விடுவார்கள். சில சமயத்தில் தாக்கு பிடிப்பாங்க, சில சமயத்தில் ஓடுவாங்க. அப்போ ஓட்டம் தான். அடுத்தது நான்காவது கோட்டையை நோக்கி ஓடுகின்றார்கள். இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறோம். ஹிஸ்னுன் நிசார் என்று சொல்லக்கூடிய கோட்டையை நோக்கி அவர்கள் ஓடுகின்றார்கள். இந்த ஹிஸ்னுன் நிசார் என்று சொல்லக்கூடிய கோட்டையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு யூதர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது, இந்த கோட்டையை வெற்றி கொள்ள முடியாது, இந்த கோட்டைக்கு இந்த அளவுக்கு இஸ்லாமிய படை முன்னேறி வரமாட்டாது என்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்தது இந்த இடத்துக்கு இஸ்லாமிய படை வரமாட்டாது என்பதனால இதிலே அவர்களுடைய மனைவியர்களையும் பிள்ளைகள் முக்கியமான சொத்துக்களை எல்லாம் அவர்கள் இந்த கோட்டையை தான் வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு தோல்வி அவர்களுக்கு வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கல. முதல் இரண்டாவது மூன்றாவது ஒரு சேஃப்டிக்காக நான்காவது பலமாக கட்டப்பட்ட அந்த ஹிஸ்னு நிசார்லே தான் அவர்களுடைய பிள்ளை குட்டிகளையும் மனைவிகளை சொத்துக்களை எல்லாம் அவங்க சேமித்து வச்சிருந்தாங்க. ஆகவே என்ன இவர்களுடைய கணிப்பு வந்து இந்த அளவுக்கு யுத்தம் முன்னேற மாட்டாதே, ஒரு கட்டத்தில் ஒன்றும் திரும்பி சென்று விடுவார்கள் அல்லது நாங்கள் வெற்றி கொண்டு விடுவோமே, எங்களுடைய ஊரை தாக்க வந்திருக்கிறாங்க, வெளியிருந்து வந்திருக்கிறாங்க, நாங்கள் ஊர்வாசிகள், நாங்கள் தான் தாக்கு பிடித்து அவர்களை துரத்தி அடிப்போம் என்ற ஒரு எண்ணத்திலான அவர்கள் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த கோட்டையும் முற்றுகையிடப்படுகின்றது. இந்த கோட்டையும் முற்றுகையிடப்படுகின்றது. கடுமையான முற்றுகை. ஏன் இதுல பலமாக இருப்பார்கள்? ஏன் தங்களுடைய சொத்து, தங்களுடைய மனை மக்கள் இருக்கின்றார்கள் கோட்டைக்குள்ளே. அதனால இப்ப இதுல என்ன பண்றதுன்னு தெரியாமல் அவர்கள் கடுமையான முறையில் தாக்குப்பிடிக்கின்றார்கள், கடுமையான முறையில் தாக்குப்பிடிக்கின்றார்கள். அதுவும் ஒரு உயர்ந்த இடத்திலே, பாதுகாப்பான, மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்திலே இருந்ததுனால அவர்களுக்கு அது சாதகமாக இருந்தது. யூதர்கள் பதில இருந்து வெளியேறவும் முடியாது, இந்த பிள்ளை குட்டிகளை விட்டுவிட்டு வெளியேறி யுத்தத்துக்காக வேண்டி வெளியே வந்து யுத்தம் செய்யவும் முடியாது. இந்த நிலைமையில தான் என்ன செய்யறது, என்ன செய்வதென்று தெரியாமல் முற்றுகையிடுவதும் சிரமமானது. உள்ளே அவர்களிருந்தே அவர்களுக்கு உணவுக்கான ஏற்பாடுகள் இருக்குமான, வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை, அதனால அவங்க வெளியே வருவதும் இல்லை. என்ன செய்கின்றார்கள்? உள்ளே இருந்து அம்புகளினாலேயும் கற்களினாலேயும் வீசி வீசி இஸ்லாமிய படையை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இனி தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு படை நொந்து போயிருக்கின்றது இஸ்லாமிய படை. அப்பொழுதுதான் அந்த பீரங்கி போன்ற மஞ்சனிக், முன்னால் உள்ள ஒரு கோட்டையில இருந்து கைப்பற்றப்பட்ட மஞ்சனீக் என்று சொல்றது, மிஞ்சனீக் அல்லது மஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய, அதாவது கற்களை அல்லது சில ஆயுதங்களை வைத்து எரியக்கூடிய இந்த பீரங்கி போன்ற ஒரு கருவி, அந்த காலத்தில் அவர்களுடைய அந்த எளிமையான முறையிலே தயார் செய்யப்பட்ட யுத்தத்துக்காக வேண்டி தயார் செய்யப்பட்ட கருவி. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க, இந்த மிஞ்சனீக்கின் மூலமாக தாக்குங்கள், அவர்களுடைய கோட்டையை தாக்கி அதுல சில பெரிய புத்தல்களை ஏற்படுத்தினால் அதனூடாக உங்களுக்கு உள்ளே சென்று அவர்களோட யுத்தம் செய்யலாம் என்ற அனுமதியை நபி அவர்கள் வழங்குகின்றார்கள். வழங்கியதும் தோழர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த மிஞ்சனை கருவி கொண்டு அந்த ஹிஸ்னு நிசார் என்று சொல்லக்கூடிய கோட்டை தாக்கப்படுகின்றது. கடுமையாக இஸ்லாமிய படையின் மூலமாக தாக்கி அங்கே பெரிய ஓட்டைகள் விழுந்ததும் அந்த ஓட்டைகளினூடாக படையை எடுத்துக்கொண்டு தோழர்கள் சிலர்கள் உள்ளே நுழைந்து விடுகின்றார்கள். உள்ளே நுழைந்து அங்கே கடுமையான யுத்தம், இனி அவர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. பிள்ளை குட்டிகளை எல்லாம் விட்டுவிட்டு, சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் வேகமாக ஓட ஆரம்பிக்கின்றார்கள், ஆகவே இந்த நான்காவது கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதோட முதல் பகுதி, முன்னால் சொல்லப்பட்ட அந்த எட்டு கோட்டைகள்ல முதல் பகுதியில பெரும்பாலான அந்த நதா என்று சொல்லக்கூடிய பகுதியில இருந்த முக்கியமான மூன்று கோட்டைகள், ஷக்கு என்று சொல்லக்கூடிய பகுதியில் மூன்று கோட்டைகள் இருந்தது, ஐந்து மூன்றும். அப்ப இந்த கோட்டைகள்ல முக்கியமான கோட்டைகள் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் இனி இவர்களால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்க அடுத்த பகுதியை நோக்கி ஓட்டம் பிடிக்கின்றார்கள். அடுத்த பகுதியில எப்படி யுத்தம் நடந்தது என்பதை எங்களுக்கு அடுத்த துறையிலே பார்க்கலாம். இதெல்லாம் இந்த யுத்தத்துடைய அந்த கோட்டைகளுடைய பெயர்கள். அவர்கள் அந்த முறையில் தான் அந்த கோட்டைகளை அவர்கள் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள் யுத்தத்துக்காக வேண்டி. ஏதாவது சமயத்தில் இந்த இஸ்லாமிய படைகள் வந்தால் எப்படி அவர்கள் அந்த படையை எதிர்த்து போரிடுவது, முதலாவது கோட்டை, அது தப்பிவிட்டால் இரண்டாவது, அப்ப நாலாவதுல தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களுடைய குடும்பம் சொத்து பிள்ளை குட்டிகள் எல்லாம் கொண்டு வச்சிருந்தாங்க. அப்ப படை வந்து இஸ்லாமிய படையும் மிகவுமே தந்திரமான முறையில், மிகவுமே நுட்பமான முறையில் நபி அவர்களுடைய வழிகாட்டலோட அந்த கோட்டைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கி முக்கியமான கோட்டையையும் அவர்கள் தாக்கி அதையும் கைப்பற்றி விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் அடுத்த பகுதிக்கு அவர்கள் ஓடுகின்றார்கள். அவைகளும் இறுதியாக வெற்றி கொள்ளப்பட்டு முழுமையாக ஹைபருடைய கோட்டைகள் அனைத்தும் இஸ்லாமிய படைக்கு சொந்தமான அந்த வரலாற்று அந்த குறிப்பை எங்களுக்கு அடுத்த வாரத்தொடரிலே பார்க்கலாம். இத்துடன் நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். அஹ்ருதவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின்.